ஆரம்பமாக எல்லாம் அல்லாஹ்வை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு ரஹ்மத்தாகவும் நபிமார்களுக்கு முத்தரையாகவும் அனுப்பப்பட்ட ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியவங்கள், கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹுவால் எடுத்து நடக்கும் அறிவப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக முடிவுமானவரை எடுத்து நடக்குமாறும், அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுங்கி நடக்குமாறும் தக்குவாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கு நான் வசியை செய்து கொள்கிறேன். ஆகும் என பெரியவர்கள் கனவாங்கிற சகோதரர்களே, இன்றைய ஜும்மா குத்பாவில் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு பண்புகளை பற்றி உங்களுடன் நான் கலந்து ஆலோசிக்கலாம் என்பதாக நான் விரும்புகிறேன். ஏனால் பெரியவர்களுக்கு நவாங்கிலே சகோதரர்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நமது சலஃபு சாலிஹீன்கள், நமது முன்னோர்கள் உலகத்தில் இன்னொரு அண்ணன் பல ஆயிரக்கணக்கான விடயங்களை உலகத்தில் சாதித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களையும் நம்மையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமேயானால் இன்று உலகத்தில் 150 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் நமக்கு இருக்கின்றன. உலக சனத்தொகையில் 1/6க்கு மேற்பட்டவர்கள் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். உலகத்தில் இந்த தீனுக்காக வேண்டி, இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிப்பதற்கும், ஒரு மனிதன் தீனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பதற்கான எல்லா விதமான பாக்கியங்களையும் வழிமுறைகளையும் வசதிகளையும் அல்லாஹ் கொடுத்திருந்தும் நமது சலஃபுகள் உலகத்தில் சாதித்ததில் 105% அல்லது 110% நம்மால் இந்த உலகத்தில் முஸ்லீமாக சாதிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு இந்த உம்மத்தினர்கள் பலகீனர்களாக இருக்கிறார்கள். அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உம்மத்தினர்களை கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது வெறுமனே வெள்ளத்தில் அடிபட்டு செல்லும் நுரைகளையும் மேலிருக்கக்கூடிய ஊத்தைகளை போன்று அவைகளுக்கு எந்த விதமான பொறுமதியும் மருத்துவமற்றவர்களாக இருப்பார்களோ என்று எந்த சமூகத்தினர்களை வர்ணித்தார்களோ அந்த சமூகத்தினர்களாக நாம் இருப்போமா, இல்லை நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் பலகீனர்களாக இருப்பதை நாம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனப்பிரியோட கனவாங்கிற சகோதரர்களே, இந்த பலவீனத்துக்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன, இந்த பலவீனத்துக்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன என்பதை பற்றி ஆராய்வதை விட நமது சலபுகள் இந்த உலகத்தில் சாதித்த அந்த சாதனைகளுக்கு பின்னர் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய அந்த ஹிடன் சீக்ரெட் என்ன என்பதை பற்றி நானும் நீங்களும் ஆராய்ச்சி செய்வோமாக இருந்தால் அது உண்மையிலேயே நமது பலவீனத்தை களைந்து நாம் பலமுள்ள ஒரு சமூகமாக இந்த உலகத்தில் மாறுவதற்கு அந்த பண்புகள் நமக்கு உதவும் என்பதை நாம் நன்றாக நமது உள்ளத்தில் ஆணித்தரமாக மிகவும் பலமாக நாம் பதிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் பிறவுகளை கனவான்கிற சகோதரர்களே, நமக்கு முன்னால் வந்த சஹாபாக்கள் தொடக்கம், அது தாபியங்களாக இருக்கட்டும், தபல் தாபியங்களாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் இந்த சமூகத்தில் உதித்த உலமாக்கள், பெரும் பெரும் சமூக சிந்தனையாளர்கள், சமூக நலன் கருதி வாழ்ந்தவர்கள், இந்த அனைவர்களும் இந்த உலகத்தில் சாதித்த சாதனைகள் அனைத்துக்கு பின்னாலும் 2 சீக்ரெட் தான் அவர்களுக்கு பின்னால் இருந்ததை உலமாக்கள் நமக்கு அழகாக விளங்கப்படுத்திருக்கிறார்கள். இந்த 2 பண்புகளிலும் இந்த சமூகம் தூரமாக்கப்பட்டிருப்பதனால், இந்த 2 சமூகம் பண்புகளும் இந்த சமூகத்தில் வாழாத காரணத்தினால் தான் நாமும் பல முயற்சிகள் செய்கிறோம், தீனுக்காக வேண்டி பல தியாகங்கள் செய்கிறோம். ஆனால் அந்த தியாகங்களுக்கான ரிசல்ட்டை நமது வாழ்க்கையில் நாம் பார்ப்பதற்கு கஷ்டப்படுகிறோம். பல முயற்சிகள், பலவிதமான ஏற்பாடுகள், பலவிதமான தியாகங்கள், பலவிதமான கோடிக்கணக்கான ரூபாக்கள் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் கடைசியில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் என்ன என்பதாக பார்த்தால், இதில் நாம் போடக்கூடிய இந்த இன்புட்டுக்கு வரக்கூடிய அவுட்புட் அதற்கு மெச்சாகக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு நமது முயற்சிகள் வீணா போய் கொண்டிருக்கின்றன. ஏன் காரணம் என பிறவுளை கனவான் கிரேஷ் சகோதரர்களே, நமது சலஃபு சாலிஹீன்களுக்கு மத்தியில் இருந்த மிக முக்கியமான 2 பண்புகளில் முதலாவது பண்பு நன்றாக விளங்கிக் கொள்வோம். இந்த பண்புகள் உள்ளவர்களாக நாம் நம்மை மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொள்வோம். நிச்சயமாக இந்த பண்பு இல்லாத ஒரு முஸ்லிமால் உலகத்தில் எதோ ஒன்றும் சாதிக்க முடியாது. நமது முயற்சிகள் இது காற்றில் பறந்து விடுமே தவிர இவைகள் ஒரு போதும் நமது சமூகத்தில் நாம் ஏற்படக்கூடிய, நாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வர முடியாது. மேலும் பிறந்த கனவாங்கிலேஸ்வரர்களே, அந்த உயர்ந்த 2 பண்புகளில் முதலாவது பண்பு இஹ்லாஸ். மேலும் பிறந்த கனவாங்கிலே சகோதரர்களே, இஹ்லாஸ் என்றால் என்ன? உண்மையில் இந்த இஹ்லாஸ் என்பதற்கு என்ன வரை விளக்கணும் என்பது கூட நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு நமது அமல்களிலையும் நமது இபாதத்துகளிலையும் இந்த பண்புக்கு இடம் என்பது இல்லாமல் போய்விட்டது. நமது தொழுகை உட்பட, நமது ஜகாத் உட்பட, நமது ஹஜ் உம்ராக்கள் உட்பட, நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாக்கள் உட்பட, நாம் உலகத்தில் விடக்கூடிய மூச்சு உட்பட இந்த இஹ்லாஸ் என்ற இந்த அமல் கலந்துள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதிசயம், ஆனால் ஆச்சரியம், ஆனால் கவலைக்குள்ள விடயம், நம்மில் நமது தொழுகை அல்லாஹுக்கு முன்னால் நாம் சிரம் பணியக்கூடிய இந்த சுஜூது கூட இன்றைக்கு களப்பற்றதாக, இந்த சுஜூது கூட பரிசுத்தமற்றதா ஆகக்கூடிய அளவுக்கு நமது இபாதத்துகள் இன்றைக்கு இஹ்லாஸ் இல்லாததினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பெரியவர்கள் கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் இஹ்லாஸ் என்பது உலமாக்கள் இதனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சிலிருந்து ஒரு மனிதன் அல்லாஹ் என்பதற்காக நீ விடுவது, உலகத்தில் ஒரு மனிதன் எதையும் எதற்காக வேண்டியும் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளையும் ஒவ்வொரு விஷயங்களையும், வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கர்மங்களையும், ஒவ்வொரு கட்டங்களும், ஒவ்வொரு நிலைமைகளும் அல்லாஹுக்காக நடக்கக்கூடிய இந்த இஹ்லாஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மிக முக்கியமான தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த பண்பை சஹாபாக்களுக்கு எவ்வாறு படித்துக் கொடுத்தார்கள், ஆச்சரியம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் காலை தொடக்கம் மாலை வரைக்கும், இரவிலிருந்து காலை வரைக்கும் நாம் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நமது குடும்பத்தை நாம் நன்றாக வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டித்தான். ஆனால் மீனா பிறந்த கனவான்கிற சகோதரர்களே, இந்த கஷ்டப்பட்டு இந்த வேர்வை சிந்து ஏச்சி வாங்கி ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம் இருக்கிறதே, இந்த சம்பாத்தியத்தில் ஒரு மனிதன் செலவழிக்கும் பொழுதும் இஹ்லாஸ் என்பது வர வேண்டும். நாம் நினைக்கிறோம் ஒரு மனிதனுக்கு இஹ்லாஸ் என்பது வர வேண்டும் பள்ளி கட்டும் பொழுது, ஒரு மனிதனுக்கு இஹ்லாஸ் என்பது வர வேண்டும் ஒரு மதரசாவுக்கு செலவழிக்கும் பொழுது, ஒரு மனிதனுக்கு இஹ்லாஸ் என்பது வர வேண்டும் ஒரு மனிதன் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தில் அவருக்கு உதவி செய்யும் பொழுது. ஆனால் பிறகு கனவான்கிலே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பெரும் பெரும் விஷயங்களை சஹாபாக்களுக்கு படித்து கொடுக்கவில்லை. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா, இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ், இந்த சஅதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாடத்தை புகட்டுகிறார்கள். சஅதே இன்னக லன் துன்ஃபிக நஃபகதன், உலகத்தில் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கவல உணவு, தன்னுடைய குழந்தைக்கு ஊட்டக்கூடிய ஒரு கவல உணவு, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிப் வாட்டர் அல்லது வேறதாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொன்றிலையும் ஒரு மனிதனுடைய நீயத்து அல்லாஹுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹுவாக இருக்க வேண்டும். தன்னுடைய குழந்தைக்கோ தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய தனக்கு செலவழிப்பது கடமையாக்கப்பட்ட தன்னுடைய தாயாக இருக்க முடியும், தன்னுடைய தந்தையாக இருக்க முடியும், தன்னுடன் சம்பந்தப்பட்ட இந்த கடமையானவர்களுக்கு இவர்களுக்கு செலவழிப்பது வாஜிபோ, இந்த மக்களுக்கு ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய இந்த செலவாக இருக்க முடியும், அது ஒரு ரூபா பணமாக இருக்க முடியும், இந்த பணத்திலையும் ஒரு மனிதன் நாடினார், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் மாத்திரம்தான் உனக்கு அதிலையும் கூடியிருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். நமது அமல்களை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்க்கையில் நம் அனைவர்கள் அதிகமானவர்களுக்கு நமது வாழ்க்கையில் ரெண்டு கடமையும் இருக்கிறது. நம் சமூகத்தில் வாழக்கூடிய வாழ்வும் நமது பர்சனல் லைஃபும் யாரிடத்தில் இவருடைய வாழ்க்கையில் ஈக்குவலாக இருக்குமோ இந்த மனிதரிடத்தில் இஹ்லாஸ் வாழ்கிறது. இந்த மனுடைய வாழ்க்கையில் ரெண்டு பேசஸ், தன்னுடைய பர்சனல் லைஃப் என்பது ஒரு புறமும் தன்னுடைய கம்யூனிட்டி தன்னுடைய சோசியல் லைஃப் என்பது இன்னும் ஒரு விடத்தில் அமையுமோ நிச்சயமாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடிக்கக்கூடிய நாடகங்களாகத்தான் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. தவிர இந்த மக்கள் உலகத்தில் வாழ தெரியாதவர்கள் என்பதை நமது சலஃபு சாலிஹீன்கள் நமக்கு அழகாக படித்து தந்திருக்கிறார்கள். என்ன பெரிய கனவான்கிற சகோதரர்களே, அபூபக்கர் அய்யாஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வஃபாத்துடைய கட்டத்தில் தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னார்கள், மகனே, இது நான் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வீடு, இது நான் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய என்னுடைய ரூம். சொன்னார்கள், இந்த ரூம்ல ஒரு கண் திமித்தும் அளவாவது அல்லது ஒரு கடுகளவாவது இந்த ரூமை பாவத்துக்கு நீ பார்த்ததாவது பாவிக்க கூடாது என்பதாக சொல்லிவிட்டு தனது வாழ்க்கை நெடுகளையும் தான் சீக்கிரட்டாக வைத்திருந்த ஒரு அமளி அவர்கள் சொன்னார்கள், இந்த ரூம் இருக்கிறது என்னுடைய 12,000 குர்ஆனுடைய ஹத்முக்கு சொந்தமான ரூம்,
இந்த ரூம் என்னுடைய 12,000 குர்ஆனுடைய கத்துமுக்கு சொந்தமான ரூம். இந்த ரூம் பாவத்துக்கு ஒரு நாளும் விடை கொடுக்க கூடாது என்பதாக தன்னுடைய கடைசி தருணத்தில் தன்னுடைய சொந்த மகனுக்கு தன்னுடைய இபாதத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்தார்கள். இதுவும் பாடத்திற்காக வேண்டிய தவிர இந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வந்தவர்களும் தன்னுடைய ஒவ்வொரு அமலையும் இஹ்லாஸை அவர்கள் பேணிருக்கிறார்கள். எனக்கு கனவான் கிளேசப்பதர்களே, இமாம் இந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார் என்றிருந்தால் நாங்கள் எழுதியிருக்கிறார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த சில சஹாபாக்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஹஜரத் முஹம்மது இப்னு வாசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய காலத்தில் சில மக்களை பார்த்திருக்கிறேன், எப்படியாப்பட்டவர்கள் என்றிருந்தால் அவர்கள் இரவுடைய கட்டத்தில் அவர்கள் தூங்கியிருப்பார்கள் தன்னுடைய மனைவிக்கு பக்கத்தில், ஆனால் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் கொட்டி அவருடைய தலவாணியும் அவருடைய மூஞ்சில் ஒரு பக்கமும் நிறைந்திருக்கும், ஆனால் அவர்களுடைய வபாத்து வரும் வரைக்கும் அவருடைய மனைவிக்கு கூட தெரியாது இருவுடைய கட்டத்தில் அவர்கள் அழுகிறார் என்பதாக. தொழுகையில் அழக்கூடிய பலரை பார்த்திருக்கிறேன், தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட விளங்காது அவருடைய கண்களால் கண்ணீர் கொட்டுகிறது என்பதாக. இதற்கு பேர் இஹ்லாஸ். கணவான்கிரே சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் என்னுடைய உங்கள் உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கிறதா? நமது அமல்கள் இந்த இஹ்லாஸை கொண்டு அழகுபடுத்தப்பட்டிருக்கிறதா? என பிறவுல கணவான்கிரே சகோதரர்களே, இன்றைக்கு நாம் இஹ்லாஸுடைய இந்த பலவீனம் எந்த அளவுக்கு நம்மில் தாக்கிருக்கிறது என்றால், இந்த அமலை செய்து அந்த அமலால் சமூகம் என்னை மதிக்காதோ, அந்த அமலை கொண்டு அந்த விஷயத்தை கொண்டு சமூகம் எனக்கு ஒரு இடத்தை தராதோ, அந்த அமலை தொடர்ந்தும் செய்வது கூட நமக்கு சேலஞ்சாக மாறுகிறது. ஒரு இடத்துக்கு ஒருவருக்கு செலவழிக்கிறார், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தஹக்கு செலவழித்தார்கள். தன்னுடைய ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் மிஸ்தஹ் அநியாயம் செய்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மாதாந்தம் அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்த அந்த அலவன்ஸை தடுத்தார்கள். அல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் அவருடைய விஷயத்தில் ஆயத்திறங்கினான், அபூபக்கரே நல்லவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு இதல்ல, நல்லவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு இதல்ல, அவர்கள் புகழ்ந்தாலும் மிகழ்ந்தாலும் அவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் நலவு செய்தாலும் நமது நலவில் ஒரு போதும் அவர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது. உலகத்தில் நாம் கொடுப்பதும் எடுப்பதும் பார்ப்பதும் நமது பார்வையும் கூட இது அல்லாஹுக்காக வேண்டி தான் இருக்க வேண்டும் என்பதாக அதுபோக்கு சித்தீக்கன் அவர்களுக்கு குர்ஆன் அவர்களுக்கு பாடம் புகட்டியிருக்கிறது. என்ன பெருவுள்ள கனவான் திரே சோதர்களே, வரலாற்றில் தங்க எழுத்துகளால் எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். ஹத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வஃபாத்துக்கு வெறுமனே 3 வருஷங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அவர்கள். ஏற்றுக்கொண்டு சில மாதங்களிலேயே அவர்கள் காஃபிர்களுக்கும் இஸ்லாத்திலும் ஜிஹாதிலையும் அவர் காட்டிய ஆர்வமும் அவர்கள் காட்டிய உற்சாகமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் நடந்த பல யுத்தங்களுக்கு தளபதியாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைஃபுல்லாஹில் மஸ்லூல், அல்லாஹ்வுடைய வாள் என்பதாக தனக்கு பேர் சூட்டக்கூடிய அளவுக்கு 3 வருஷங்களில் சாதனை படைத்த சஹாபி காலித் இப்னு வலீத். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் அவருடைய கிலாபத்தில் அரபுகள் முர்த்ததானார்கள். ரோம் எம்பையர் இங்கால பாரசிகள் இந்த 2 எம்பையாவும் இஸ்லாமிய நாட்டுக்கு சேலஞ்ச் பண்ணுகிறது. அபூபக்கர் சித்தீக் அவர்கள் இந்த முழு உலகத்துக்கும் சேலஞ்ச் பண்றதுக்கு செலக்ட் பண்ண லீடர் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அவர்கள். அவருடைய வபாத்து வரும் வரைக்கும் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் அவருடைய வபாத்து வரும் வரைக்கும் தொடர்ச்சியாக இருந்தது ஜிஹாதில். அவர்கள் ஹாதிஸ் எர்முக்கு தயாராகிறார்கள், இராக்கில வைத்து அபூபக்கர் சித்தீக் அவர்கள் மதீனாவில் வபாத் ஆகிறார்கள். அடுத்த கலீஃபா உமர் பின் கத்தாப் அவர்கள் செலக்ட் பண்ணப்படுகிறார்கள். உமர் பின் கத்தாப் அவர்கள் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கும் சில விஷயங்கள் ஐடியாவில் ஐடியாலஜியில் பெரும் வித்தியாசம் இருந்தது. உமர் பின் கத்தாப் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் பாலிசிஸ்ல சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் என்பதாக நினைத்தார்கள். அதில் மிக முக்கியமாக அவர் எடுத்த ஒரு டிசிஷன், இந்த படைத்தளபதியாக இருந்த காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அவர்கள் நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு எந்த மனிதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீனு ஹாதிஹில் உம்மா மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்தி பர்சன் ஆன் தி எர்த் என்பதாக யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்களோ அந்த கால் அந்த அபூ உபைத் இப்னு ஜர்ரா ரழியல்லாஹு அவர்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்ட உமர் இப்னு கத்தாப் மதீனாவிலிருந்து இராக்குக்கு எழுதினார்கள் ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் ஸ்டெப் டவுன் பண்ணப்பட வேண்டும், அந்த இடத்துக்கு அபூ உபைதா ரழியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது நியமன கடிதம் அந்த அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் இராக்குக்கு போய் சேர்ந்த நேரத்தில் அபூ உபைதா ரழியல்லாஹு அவர்கள் பயப்பட்டார்கள். எப்படி இதை ஹாலித் இப்னு வலீத் அவர்களுக்கு சொல்வது?
கனவான்களே, ஒரு பள்ளிக்கு செலவழித்த ஒருவர் அடுத்த இலெக்ஷனில் அவர் தலைவராக தெரிவிக்கப்படவில்லை. ஒரு ஊருக்கு ஒரு குடும்பத்துக்கு செலவழித்த ஒருவர் அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் படப்படவில்லை. ஒரு இடத்துக்கு ஒரு மனிதனுக்கு பல விதத்திலும் உதவி செய்த ஒரு மனிதனுக்கு அந்த குடும்பத்தால் ஒரு அநியாயம் நடக்குகிறது. அநியாயம் அல்ல, இவருக்கு அநியாயம் போன்று தெரிகிறது. இந்த கட்டத்தில் நாம் எவ்வாறு நடப்போம் என்பதை ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்க கூடாதா? நாம் மனிதர்கள் என்றிருந்தால் அந்த காலிஜுவின் வழித்தினவர்கள் வானத்தால் விழுந்தவர்கள் அல்ல. அவரும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தையாக பிறந்த நம்மை போன்ற ஒரு மனிதர். நமது உடம்பிலும் ஓடுவது ரத்தம் என்றிருந்தால் அவருடைய உடம்பிலும் ஓடுவது ரத்தம் தான். கனவான்களே, அவர்களுக்கு இந்த கட்டத்தில் இந்த மெசேஜை எவ்வாறு கொடுப்பது? பயப்பட்ட அபூபைதா அவர்கள் காலிஜ் மறைந்தவர்களை வைத்து சொன்னார்கள், காலிதே, எது என்ன நடந்தாலும் நீங்கள் இந்த படையில் தளபதியாக இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன். காலிஜ் மறைந்தவர்களை பார்த்து சொன்னார்கள், அபூ அபைதாவே, எது சரி பிரச்சனையா? சொன்னார்கள், அபூ அபைதா அவர்களை பார்த்து, உமர் இப்னு கத்தாப் அமீருல் முக்மினிடத்திலிருந்தும் எனக்கு ஒரு லெட்டர் கிடைத்திருக்கிறது, நீங்க இருக்கக்கூடிய பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துக்கு நான் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறேன். சொன்னார்கள், இந்த இடத்துக்கு என்னை விட தகுதியானவர் நீங்கள். நீங்க மக்காவில் எனக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபியாக ஏற்றுக்கொண்டவர். 13 வருஷம் நான் படாத துன்பங்களை பட்டவர். எந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீனு ஹாதிகில் உம்மா என்பதாக வர்ணித்தார்களோ அந்த மனிதர், எந்த சஹாபியை பார்த்து 10 சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்களோ அந்த 10 நீங்கள் ஒருவர். உங்களுக்கும் மேலால் இருப்பதை விட உங்களுக்கு கீழிருந்து நான் யுத்தம் செய்வதை விருப்பப்படுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு கயாமத்து நாள் வரும் வரைக்கும் உலகத்துக்கு சேலஞ்ச் பண்ண ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இன்றைய தினம் வரும் வரைக்கும் நான் யுத்தம் செய்வதே நபிக்காக வேண்டியோ அல்லது அபூபக்கர் சித்திக் அவர்களுக்காக வேண்டியோ அல்லது உமர் இப்னு கத்தாபுக்காக வேண்டியோ அல்ல. நான் ஜிஹாது செய்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அந்த அல்லாஹ் இருக்கும் வரும் வரைக்கும் என்னுடைய முயற்சிகள், என்னுடைய ஜிஹாத் தொடரப்போகிறதே தவிர பதவிகள் என்ன என்பதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதாக இந்த உம்மத்தினர்களில் இஹ்லாஸ் என்பது எவ்வாறு வெளிப்பட வேண்டும் என்ற இந்த யதார்த்தத்தை இந்த உம்மத்தினர்களுக்கு படித்து தந்தார்கள். கனவான்களை சோதர்களே, ஒவ்வொரு சஹாபாக்களும் கனவான்களை சோதர்களே, உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது ஹஜ்ஜத்துல் வதாவில் நபியுடன் சேர்ந்த சஹாபாக்களுடைய நம்பர்ஸ் மோர் தென் 100,000. சஹாபாக்களுக்கு பின்னால் உலமாக்கள் சஹாபாக்களுடைய பேராக கலெக்ட் பண்ண சஹாபாக்களுடைய நம்பர் கிட்டத்தட்ட 20,000 சஹாபாக்கள். 80,000 சஹாபாக்களும் இங்க அவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் எங்கேயும் அவர்களுடைய பெயர்கள் இதுவரைக்கும் அவர்கள் எழுதப்படவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தானுடைய பெயர் வாழ வேண்டும், எனக்கு பின்னால் வந்தவர்கள் நான் யார் என்பதை அறிய வேண்டும் என்பதாக தன்னுடைய செல்பிஷுக்காக வேண்டி, தன்னுடைய பேருக்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டு இருந்திருப்பார்கள் என்றார். இன்றைக்கும் அவர்களுடைய முயற்சிகள் உலகத்தில் அழிந்து போயிருக்கும். ஆனால் அந்த 80,000 சொச்சம் சகாபாக்கள் எவரும் உலகத்தில் தனக்கென்ற ஒரு இடத்தை உருவாக்குவதற்காக வேண்டி, தன்னுடைய பேர் வாழ வேண்டும் என்பதற்காக அவனை முயற்சி செய்யவில்லை. தீனுல் இஸ்லாத்துக்காக அவனை முயற்சி செய்தார்கள். அவர்கள் மரணித்து 1400 வருஷம் ஆனாலும் இன்று வரும் வரைக்கும் அவர்கள் எந்த தீனுக்கு வித்திட்டார்களோ அந்த தீன் உயிர் வாழ்கிறது. இதற்கு பேர் இஹ்லாஸ், இதற்கு பேர் இஹ்லாஸ். ஆண்கிற சோதர்களே, இந்த இஹ்லாஸ் நமது உள்ளத்தில் எவ்வாறு வரப்போகிறது? இந்த இஹ்லாஸ் நமது உள்ளத்தில் எவ்வாறு குடிகொன்ற போகிறது? இது வராத வரைக்கும் நமது அமல்களில் பிரயோஜனம் கிடைக்காது. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் 2 பண்புகள் இருக்க வேண்டும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஹசன் பஸ்ர் அஹ்மத் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார்கள், தபாரக அல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. மோஸ்ட் பியூட்டிஃபுல் அமல். இந்த அமலை தான் அல்லாஹ் ஒரு மனிதத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். மோஸ்ட் பியூட்டிஃபுல் அமல் என்றால் என்ன? சொன்னார்கள், 2 விஷயம் இருக்கணும். அஹ்லஸஹு வ அஸ்வதஹு. அஹ்லஸஹு, அந்த அமல் கடுகளவாரும் அல்லாஹுடைய பொருத்தத்தை தவிர வேற எந்த ஒன்றுடனும் கலந்திருக்க கூடாது. ரெண்டா சொன்னார்கள், அஸ்வதஹு, அந்த அமலை பொறுத்தவரையில் பரிபூர்ணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் அமைய வேண்டும். இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய அமலுக்கு பேர் அஹ்சனுல் அமல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அமல். நானும் நீங்களும் ஒரு நிமிடம், இஹ்லாஸும் இல்மும் இல்லாத அமலில் பிரயோஜனம் கிடைக்காது.
இஹ்லாஸும் இல்மும், எந்த அமலில் இஹ்லாஸ் இருக்கிறதே அந்த அமலில் இல்ம் இருக்குமாக இருந்தால் அவர் செய்ய வேண்டிய அமல சரியாக செய்ய மாட்டாரு. இஹ்லாஸ் இருந்தாலும் சூரத்துல் கஃப்ல நானும் நீங்களும் இந்த கோதின ஆயத்து அல்லதீன யஹ்ஸபூன அன்னஹு யுஹ்ஸினூன சுன்அ, அவர்கள் நினைக்கிறார்கள் செய்வது நலவு என்பதாக, ஆனால் நலவல்ல, அதில் இல்ம் இல்லை என்பதனால் அந்த அமல் வீணா போகிறது. இன்னும் சில மக்களுக்கு இல்ம் இருக்கிறது, இஹ்லாஸ் இல்லாதனால் அந்த அமல் காத்தில் பறந்து போய்கிறது, அந்த அமலுக்கு பாரம் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இந்த ரெண்டும் ஒரு அமலில் கலக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு மம் ஹசன் பசூர் அஹமத் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சலப்புகளை பார்த்திருக்கிறேன், இன்றைக்கு நாங்கள் எப்படி அமல வெளியில மக்கள் பார்க்க வேண்டும் என்பதாக எதிர்பார்க்கிறோமோ, இதை மாதிரி ஆயிரம் கடகவுக்கு மேலாக ஒவ்வொரு அமலையும் மக்களை விட்டு மறைக்கணும் மறைக்கணும், யாரும் கண்டிடப்படாது என்பதற்காக வேண்டி அமல் செய்கிற ஒரு சாராரை நான் பார்த்தேன் என்பதாக நம் ஹசன் பசூர் அஹமத்துல அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நிமிடம் நாங்கள் எங்களை ரீசெக் பண்ணக்கூடாதா? ஒரு நிமிடம் நானும் நீங்களும் எங்களை முகாசபா செய்யக்கூடாதா? எங்களை நாங்கள் அக்கௌண்ட் பண்ணி பார்க்க கூடாதா? நான் என்னுடைய நிலைப்பாடு இன்றைக்கு எங்க இருக்கிறது? எனக்கு நான் பேச போதர்களே, எனவே இந்த நிலைமைகள் இந்த சமூகத்தில் சீராக வேண்டும். குடு கூட சதக்காலாக அமல்கள் மூன்று விதமாக இருக்கிறது. முதலாவது அமல், இந்த அமல் மக்களுடைய கண்களுக்கு விளங்காமல் தான் செய்ய முடியுமானது, நமது தஹஜ்ஜுத், நமது நியத்துகள், நமது ஜிக்ர், நம்முடைய அவுராதுகள். இந்த அமல்கள் கட்டாயமாக நாம் முடியமான வரும் வரைக்கும் இரகசியமாக செய்ய பார்க்க வேண்டும். இதனை யாரும் காணக்கூடாது, இதனை யாரும் பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு கூட நமக்கு இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், இன்னும் சில அமல்கள் இருக்கிறது, இந்த அமல்கள் நமக்கு மக்களுடைய கண்களுக்கு மறைக்கக்கூடாது. இதுதான் நமக்குள்ள மிக பெரும் சேலஞ்ச். நமது பரதான தொழுகைகள், நமது இமாஞ்சமா, நமது முதல் தக்பீர், நமது சப்புகள், கட்டாயமாக இந்த நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், இவைகளை கட்டாயமாக நாம் பாதுகாப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். ஒரு நாளும் ஒரு கட்டத்திலும் நாம் கொடுத்த ஒரு செயல், நாம் உதவி செய்தது நமது வாயால் வெளிவந்துவிடக்கூடாது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, இஸ்லாம் நமக்கு இது அழகாக காட்டி தருகிறது. நாம் கொடுக்கக்கூடிய சதக்காக்கள், சதக்காக்கள் மற்ற மக்களுக்கு படிப்பணியாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த சதக்காக்களை மக்களுக்கு விளங்க கொடுக்க முடியும் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இன் துபுது சதகாதி ஃபனிஅம்மாஹி, அது அழகானது. ஆனால் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஇன் துஃபூஹா ஃபஹுவா கைருல் லக்கும், அந்த சதக்காக்களை நீங்க மறைச்சா இட் இஸ் குட் ஃபார் யூ, அது உங்களுக்கு அழகு, அது உங்களுக்கு நல்லம். ஏனென்றால் மக்களுக்கு நலவு வர வேண்டும் என்பதாக நாம் மக்களுக்கு காட்டக்கூடிய சில அமல்கள், சில கட்டங்கள் நமது இஹ்லாஸுக்கு சேலஞ்ச் பண்ண முடியும். கனவான் கிளை சகோதரர்களே, மிகவும் பணிவாக சொல்கிறேன், சோசியல் மீடியா நமது இஹ்லாஸுக்கு ஒரு போதும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது. நாம் கொடுக்கக்கூடிய தர்மமோ, நாம் சொல்லக்கூடிய தொழுகையோ, நமது உம்ராக்களோ, நமது ஹஜ்ஜுகளோ, இது சோசியல் மீடியாவில் நாலு பக்கருக்கு பக்கருக்கு நாம் போஸ்ட் பண்ணி மக்களுக்கு நாம் இது லைக் எடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது நாம் பரிபூர்ணமாக இஹ்லாஸுடன் தூய்மையாக அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்க வேண்டாம். நமது சோசியல் மீடியா நமது விவாதத்துக்கு சேலஞ்ச் பண்ணுவோமாக இருந்தால் கயாமத்துடைய நாளில் நம்மை விட மிகப்பெரும் பங்களோத்துக்காரர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே நமது விவாதத்துகளை பாதுகாப்போம். விவாதத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த விவாதத்துகள் இஹ்லாஸ் உள்ளவராக இருக்க வேண்டும். இது முதலாவது சீக்ரெட். நமது சலப்புகள் உலகத்தில் சில விஷயங்களை சாதித்ததற்காக வேண்டி இரண்டாவது விஷயம், இந்த பண்புகளை முதலாவது கொண்டு வர பார்ப்போம். இரண்டாவது பண்பு, அல் குலுகுல் ஹசன், நல்ல அஹ்லாக்குகள். என்ன திருவிழா கனவான்கிற சகோதரர்களே, சஹாபாக்கள் நானும் நீங்களும் நினைப்பது போன்று பெரும் பெரும் முக்திகள் அல்ல. இப்னு கய்யிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஃபத்வா கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள் வெறும் மணி 20 சஹாபாக்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது குரானை பாடமாக்கிய சஹாபாக்கள் 150 குறைவானவர்கள். பாடமாப்பதற்கு எனக்கு எடுத்துக்கொண்ட காலப்பகுதிகள் 6 இன்றைக்கு 2 3 குரான பாடமாக்கி முடிக்கிறோம். அவர்களுக்கு சூரத்துல் பக்கராவை பாடமாப்பதற்கு எடுத்துக்கொண்ட காலப்பகுதிகள் 6 வாழ்ந்தவர்களில் அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி ஆழக்கூடிய அறிவுள்ளவர்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், நபி வஃபாத்தாகும் பொழுது நான் பாடமாக்கியிருந்த ஜுசுகள் 4.5 மாத்திரம்தான். அவருக்கு 15 இல்மு ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கு நலவை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஒரு சஹாபாக்கள் இந்த உம்மத்தினர்கள் சஹாபாக்கள் அறிவாளிகளாக இருக்கவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாம் ரமதானுடைய பொறையை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சொன்னார்கள், ரமதானுடைய பொறைக்கு 30 நாட்கள் இருக்கிறது. ஒரு சஹாபி எழும்பி கேட்டார், யார் ரசூலல்லாஹ் 30 நாள்டா எத்தனை நாள்? சொன்னார்கள், 10 10 3 தரக்க கையால காட்டி சொன்னார்கள், இதுதான் 30 விளங்கிச்சு என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய இல்முடைய தரம். சஹாபாக்கள் டிகிரி ஹோல்டர்ஸோ பிஎஸ்டி ஹோல்டர்ஸோ பெரும் பெரும் படிப்புகளை படித்தவர்கள் அல்ல, என்ன கூட தெரியாத மக்கள். ஆனால் உலகத்தில் சாதனை படைத்தார்கள். எப்படி? அஹ்லா, உலகத்தில் படித்தவர்கள் மனிதர்கள் அல்ல, உலகத்தில் அஹ்லாக்குள்ளவர்கள் மனிதர்கள். உலகத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய நுழைச்சை வைத்து ஒரு மனிதன் என்பதாக நாம் ஒரு மனிதனை விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மனிதனை நாம் மனிதனாக பார்ப்பது அவனுடைய குவாலிட்டிஸ், பண்பாடுகளை வைத்து. நீங்க என்ன பிராண்ட் எடுக்கிறீங்க, அவனோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்க எவ்வளவு ஹேண்ட்சம், இதெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அடையாளங்கள் அல்ல. உலகத்தில் உங்களுடைய பண்பாடு எப்படி இருக்கிறது, உலகத்தில் நீங்க எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் உலகத்தில் ஒரு மனிதன் நிர்ணயிக்கப்பட போகிறான். உலகத்தில் ஒரு மனிதனை நாம் மனிதனாக பார்ப்பது உங்களுடைய பண்பாடுகளை வைத்து. கரவாங்கிற சோதர்கள் 800 ஆப்கானிஸ்தான் மங்கோலியுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய ஹிலாபத்தை கொண்ட ஒரு நாள். உலகத்தில் 3 இஸ்லாமிய சமுதாயங்கள் ஒரு சமுதாயமாக இருந்த அந்த ரஷ்யாவை சூழ்ந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஹிஜ்ரி 800 வாழ்ந்த மிக பெரும் ஒரு ஆலிம் அல்லாமா ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாடு இஸ்லாமிய நாடு, 100-95 மேற்பட்ட பாப்புலேஷன் முஸ்லிம், ஹலீஃபா முஸ்லிம், வாழக்கூடியவர்களில் பல முஹத்தீஸ்கள் முஃபஸ்ஸிர்கள் என்று பல உலமாக்கள் பல புத்திஜீவிகளை கொண்ட ஒரு நாடு, முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களை பற்றி நாம் ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இன்று இன்னும் வாழக்கூடிய நாம் யாரு என்பதை இந்த ஒரு எக்ஸாம்பிளாக விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார்கள். இது அவர் கற்பனை கதையாக இருந்தாலும் யதார்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார். சொன்னார்கள், நான் ஒரு நாள் பாதையில் நடக்கிறேன், பாதையில் நடந்து சொல்கிறேன், ஒரு வயோதிபரை பார்த்தேன். அந்த வயோதிபருக்கு வயது 90. அந்த வயோதிபர் பாதையில் நின்று கொண்டு 4 பக்கமும் திரும்புகிறார். வலது பக்கம் திரும்பி பார்க்கிறார், முன்னால் திரும்பி பார்க்கிறார், இடது பக்கம் திரும்பி பார்க்கிறார், பின்னால் திரும்பி பார்க்கிறார். அந்த வயோதிபரை பார்த்து எனக்கு அவர் எதையோ தேடுகிறார் என்பது விளங்குகிறது. எதையோ தேடுகிறார். இமாம் ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போய் கேட்டார்கள், பெரியவரே என்ன சரி நீங்க தேடுறீங்களா, உங்களுக்கு நான் தேடுறதுக்கு வேணுமாக இருந்தால் ஹெல்ப் பண்ண முடியும். அந்த வயோதிபர் ஜலாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து பேசினார்கள், மகனே எனக்கு வயது 90, கிட்டத்தட்ட 80 வருஷமாக நான் ஒரு விஷயத்தை தேடுகிறேன். கேட்டாங்க, என்னத்தை தேடுறீங்க? இந்த பூமியில நான் அழகான கட்டடங்களை பார்க்கிறேன், பெரும் பெரும் கட்டடங்கள், அழகான கட்டடங்கள். இன்னும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தால் அழகான பாறைகள், அழகான வாகனங்கள். இன்னும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தால் அழகான பூங்காக்கள், அழகான கார்டன்ஸ், எல்லாமே நல்லதாக விளங்குது. ஆனால் 80 வருஷமாக தேடுகிறேன், ஒரு மனிதனை காணவில்லையே. 80 வருஷமாக தேடுகிறேன், ஒரு மனிதனை கண்ணால் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே. உங்களுக்கு முடியுமாக இருந்தால் ஒரு மனிதனை தேடிக்கொண்டு வந்து என்னுடைய வபாத்துக்கு முன்னால் காட்டுங்கள். இதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். மனிதர்கள் போன்று விளங்குகிறார்கள், ஆனா மனிதர்கள் அல்ல. கண்ணும் காலும் கையும் நடக்க தெரிந்தவனும் சிந்திக்க தெரிந்தவனும் மனிதன் அல்ல. உலகத்தில் வாழ தெரிந்தவனுக்கு பேர் மனிதன். கனவாங்கிலே சகோதரர்களே, இதனை வாழ்க்கையில் நன்றாக விளங்கிக் கொள்வோம். இந்த நாட்டில் வாழ்ந்த நாமும் உலகத்தில் செய்த மிகப்பெரும் அநியாயம், உலகத்தில் முஸ்லிம்களை நாம் அறிமுகப்படுத்தினோமே தவிர இஸ்லாத்தை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தாதனால் தான் இன்று நாம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறோம். நமது பண்பாடுகள் தொலைந்து போய்விட்டன. உலகத்தில் கர்வாங்கிலேசுவர்களை வாழ்வதற்கும் உலகத்தில் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு கடமைகளை பற்றி படிப்பது கொடுப்பதற்கு முன்னால் பண்பாடுகளை தான் படித்துக் கொடுக்கிறது. இஸ்லாத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டதும், இஸ்லாத்தில் ஹஜ் கடமையாக்கப்பட்டதும், ஜகாத் கடமையாக்கப்பட்டதும், தொழுகையை தவிர மற்ற அனைத்து கடமைகளும் இது 13 வருஷங்களுக்கு பின்னால் கடமையாக்கப்பட்டது. நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தினர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அது அஹ்லாக் மாத்திரம் தான். சஹாபாக்கள் முதல் 2 ஹிஜ்ரத்திலும் எத்தியோப்பியாவுக்கு போன நேரத்தில் அந்த கிங் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு, இஸ்லாம் என்ன என்று அறிமுகப்படுத்திய கட்டத்தில் அவர்கள் யாரும், நமக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும், நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும் இந்த எண்டும் சொல்லவில்லை. அவர்கள் இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்தின அஹ்லாக் மாத்திரம் தான். உண்மையை பேச வேண்டும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரன் நன்றாக நடக்க வேண்டும், பெற்றோர் தாய் தந்தையர்களில் மதிக்க பழக வேண்டும், குடும்பத்தார்களை சேர்ந்து வாழ வேண்டும், இதுதான் இஸ்லாம். கணவான்களே, இஸ்லாத்தில் ஆதாப், மோரல், எட்டிகேட் என்பதையும், இஸ்லாத்தில் சட்டம் என்பதையும் ஒரு மனிதர் எண்ணினால், சட்டங்கள் என்பது இஸ்லாத்தில் 25 வீதத்தை விட குறைவானது. மற்ற அனைத்து மோரல்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் தான் இந்த உம்மத்தினர்களுக்கு இஸ்லாம் படித்துக் கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் இந்த உம்மத்தினர்களுக்கு முஸ்லீமாக வாழ்வதற்கு பண்பாடுகளைத்தான் காத்திருக்கிறதே தவிர சட்டங்களை இஸ்லாம் கொடுத்ததில்லை. ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றிருந்தால் பண்பாடுகளை கொண்டுதான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியுமே தவிர வேறு எதை கொண்டும் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மனிதனாக வாழ முடியாது என்ற உண்மையைத்தான் இஸ்லாமுக்கு காட்டி தந்திருக்கிறது. ஒரு நிமிடம் சந்தித்து பார்ப்போமே, நம்மில் எத்தனை பேருக்கு நம்மில் ஒரு சகோதரனை பார்த்து அல்லாஹ்வுக்காக வேண்டி புன்முறுவல் பூப்பதற்கும் சிரிப்பதற்கும் தௌஃபீக் இருக்கிறது? நமது பண்பாடுகள் எங்கே போய்விட்டன? முஸ்லிமா உலகத்தில் நாம் எவ்வாறு வாழ முடியும்? இந்த சமூகத்தினர்கள் முஸ்லிமர் எவ்வாறு அறிமுகம் காண முடியும்? உலகத்தில் வாழ்வது என்பதை முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்தாவிட்டால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடியவர்கள் மனிதர்கள் என்று வர்ணிப்பதற்கு தகுதியற்றவர்கள். பண்பாடுகள் எங்கே போய்விட்டன? அஹ்லாக்கள் எங்கே போய்விட்டன? மன்னிப்பு, மறப்பது, மக்களை இணைந்து வாழ்வது, மதிப்பது, ஒரு மனிதனை சந்தோஷமாக பார்ப்பது, உள்ளத்தில் யாருடைய கள்ளமும் கபடமும் இல்லாத தூய்மையான உள்ளங்கள், கனவான்களை சோதர்களே, இது நமது சஹாபாக்கிட்ட இருந்த சீக்ரெட். இதனால இல்மு தேவைப்படல இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு. அவர்களுக்கு பெரும் பெரும் PhD, பெரும் பெரும் குரானை பற்றிய பெரிய ஆய்வுகள், ஹதீஸை பற்றி பெரும் பெரும் ஆய்வுகள், இந்த எந்தொன்றும் தேவைப்படவில்லை. அவருடைய பண்பாடுகள், இதுதான் ஒரு முஸ்லிம், இதுதான் இஸ்லாம் என்பதை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தி காட்டியது. அந்த பண்பாடுகளையும் பண்பையும் பார்த்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்களே தவிர அவருடைய அறிவையும் இந்த மக்களுடைய டேலண்டையும் பார்த்து இதில் இஸ்லாத்துக்கு வந்த எவரும் வரவில்லை என்பதை தாரிக் நமக்கு வரலாறு தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த பண்பாடு நம்மிடத்தில் எப்பொழுது வரப்போகிறது? இவ்வாறு எப்போது வரப்போகிறது? சோதர்களே, இந்த 2 குணமும் வாழக்கூடிய சமூகம் உலகத்தில் வாழ வந்த சமூகம் அல்ல, சாதிக்க வந்த சமூகம். இந்த நாட்டிலோ இந்த உலகத்திலேயோ முஸ்லிம்களாகிய நாம் எது சரி ஒன்று சாதிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறோமா? இந்த பண்பாடுகள் நமக்கு மத்தியில் வாழ வேண்டும். இந்த 2 பண்புகளும் வாழ்க்கையில் மிகப்பெரும் கஷ்டமான 2 பண்புகள். எனவே உலமாக்கள் தொடக்கம், பொதுமக்கள் தொடக்கம், உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லீமாக வாழக்கூடியவர்களும் இஸ்லாத்தோட எம்பசிட்டதாக உலகத்தில் வாழ வேண்டும். நாம் போரும் இடமெல்லாம் பார்க்கும் பார்வை, நாம் கேட்கும் கேள்வி, நாம் பிடிக்கும் கை, நாம் நடக்கும் கால், இவை ஒவ்வொன்றும் இஸ்லாத்தை மத்த மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இதை செய்துவிட்டு நானும் நீங்களும் மரணிப்போமாக இருந்தால் உலகத்தில் நானும் நீங்களும் சாதனை படைக்கப் போகிறோம். இந்த 2 இல்லாமல் உலகத்தில் பெரும் பெரும் மேடைகள் போட்டு, பெரும் பெரும் மாநாடுகள் நடத்தி இஸ்லாத்தை பரப்பலாம் என்பதாக நினைப்போமாக இருந்தால் இது நாம் நம்மை ஏமாத்துகிறோம் என்பதை தவிர ஒரு போதும் நமக்கு ருசியாக இல்லாத இஸ்லாம் எப்படி மற்ற மனிதர்களுக்கு ருசியாக முடியும்? நமக்கு உள்ளத்துக்கு இரக்கம் இல்லாத, நமது உள்ளத்துக்கு அழகாக தென்படாத இஸ்லாம் மற்றவனுடைய உள்ளத்துக்கு எவ்வாறு அழகாக தென்படும்? இது கனவு, இது பகல் கனவு, இது ஒரு நாளும் சாத்தியமாக மாட்டாது. எனவே இஸ்லாம் நமக்கு அழகாக வேண்டும், நமது வாழ்க்கை இஸ்லாத்தை கொண்டு பண்பட வேண்டும், நமது வாழ்க்கை இஸ்லாத்தை கொண்டு அழகாக வேண்டும். இந்த விஷயத்தை எனக்கும் உங்களுக்கும் ஒரு தனிநபராக இருந்து சமூகமாக சிந்திக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் தனியாக சிந்திப்போம், நான் எவ்வாறு இந்த விஷயத்துக்கு சொந்தக்காரராக ஆக முடியும்? இந்த விஷயத்தை மட்டும் நானும் நீங்களும் செய்துவிட்டு மௌத்தோகமாக இருந்தால் நிச்சயமாக நமது மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை கயாமத்து நாள் வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் நமது பேர் வாழாவிட்டாலும் நாம் செஞ்சிட்டு போன கருமங்கள் வாழும் என்பதை மனதில் கொண்டு இந்த 2 பண்புகளுக்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நமது பண்பாடுகளை சேராக்கலாம், இஸ்லாத்தில் பலகீனமாக அமல்களை பாதுகாத்தறியாதோம், அமல்களை சீராக்கிடுவோம், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அமல்களையும் இஹ்லாஸ் உள்ளதாக ஆக்கியல் வாயாக. இபாதத்துகளை புரிந்து கொள்வாயா, அஹ்லாக்குகளை சீராக்கிறியா, நல்ல பண்பாடுகளை தாயாதா, அழகிய ஒரு முஸ்லீமாக ஆக்கிறியா, நமது வெளிரங்கத்தை விட உள்ரங்கத்தை சீராக்கிறியா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறியா, உங்களை பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திருக்கா, தீன்ற ஆயுளை கொடுத்துறியா, ஆக்கியத்தான வாழ்க்கையை நசீபாக்கிறியா, நோய்களை குணப்படுத்துறியா, இந்த மக்களுக்கு ஹிதமல் செய்து சொர்க்கத்தை அடைந்த கூட்டத்தில் ஆக்கிடுவாயாக, அப்பாத்தாக இருந்தால் அல்ல கபறுகளை விசாலமாக்கிறியா, கபறுகளை விசாலமாக்கிறியா, அல்லவருடைய கபறுகளை விசாலமாக்கிறியா, அவருடைய அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் நண்பர்களையும் சேர்ந்து வாழ்ந்து அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய குழந்தைகள் அவன் அனைவர்களும் ஆக்கிடுவாயாக, முஸ்லீம் உம்மத்தினர்களை பாதுகாத்திரியா, முஸ்லீம் உம்மத்தின் உரிமைகளை திருப்பி கொடுத்தறியா, முஸ்லீம் உம்மத்தினர் உலகத்தில் முஸ்லீம்களாக வாழ வைத்தறியா, யாழ்லா முஸ்லீம்களை பாதுகாத்து உடைமைகளை பாதுகாத்து நல்ல அழகான மூத்தி நம் அனைவர்களுக்கு நசீபா கிடையாது, இந்த இஸ்லாத்தை மத்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய யாழ்லா பண்பாடுகளை நமக்கு தந்திருக்கா, நமது பண்பாடுகள் அவர்கள் இஸ்லாத்தி பக்கம் அழையக்கூடியதாக நமது பண்பாடுகளை மாற்றி அருள்வாயாக, இந்த துவாவை ஒன்று மாபெருந்தர்களை ஏற்று கபூர் செய்து கொள்வாயாக.